الحمد لله رب العالمين أصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا وقرة عيننا محمد بن عبد الله عليه وآله أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون صدق الله العلي புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் தனித்தவன் அல்லாஹ் சுப்ஹான் வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈர் உலகத்திலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எனது உயிரிழமினே ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதுடன் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி தோல்வி உயர்வு தாழ்வு கண்ணியம் கேவலம் சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹான் வ தஆலா ஏவல் விளக்கல்களிலே உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான், விளக்கலின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து இமையிலும் மறுமையிலும் கண்ணியம் பெற்று நாளையில் கியாமத்து நாளில் சுவன பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும் விளக்கியவற்றிலிருந்து தவிர்ந்து நடந்து இமையிலும் மறுமையிலும் தனது மானத்தை பாதுகாத்துக் கொண்டு நாள மறுமையில் நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். உலகில் நல்லவர்களும் நடந்து திரிகிறார்கள், கெட்டவர்களும் நடந்து திரிகின்றார்கள். அந்த இரண்டுக்கும் மத்தியிலே தடுமாறக்கூடிய ஒரு கூட்டமும் நடந்து திரிகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் மூன்று பிரிவினர்களை பற்றி திட்ட தெளிவாக சொல்லிவிட்டான். அதில் முதலாவது பிரிவினர்கள் மூமின்கள், நல்லடியார்கள். அவர்களுடைய தன்மைகள் விளங்கப்படுத்தப்படுகின்றது. அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கட்டளையை சீர்வர எடுத்து நடக்கக்கூடியவர்கள். சந்தேகமின்றி அவர்கள் அல்லாஹ்வை திருப்தி படுத்தக்கூடியவர்கள். சந்தேகத்துக்கு இடமே வைக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இரண்டாவது பிரிவினர்கள் முற்றிலும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், காஃபிர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் பொருட்படுத்துவதே கிடையாது. மூன்றாவது கூட்டத்தினர் தான் சில சந்தர்ப்பங்களில் மார்க்கத்துக்குள்ளேயும் விஷமங்களை ஏற்படுத்தி சீர்கேடுகளை உண்டு பண்ணக்கூடியவர்கள். இவர்கள் அனைவரும் இந்த உலகத்தில் பாத்திரங்கள். இவர்களுடைய பாத்திரங்களை அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பிரகாரம் அமையாத பட்சத்தில் தண்டிக்கவும் காத்து கொண்டிருக்கின்றான். பல ஹதீஸ்களை நமக்கு பார்க்க முடியும். அல்லாஹ் மூன்று பேர் மூன்று பேர் என்று குறிப்பிட்டுக் கொண்டே இருப்பான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வும் மூன்று சாராரை பற்றி குறிப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனை தொடங்கும் பொழுதே மூன்று சாரார்களை பற்றி சொல்லிட்டான், மூமின், முனாஃபிக், காஃபிர். அதே மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இந்த மனிதர்கள் அனைவர்களிலும் யாரெல்லாம் மூமின் என்று லேபல் அடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் முஸ்லிம் என்று தனக்கு லேபல் ஒட்டி கொண்டிருக்கின்றார்களோ, இவர்களையும் மூன்று மூன்று பிரிவினர்களாக பிரித்திருக்கிறார்கள். ஓரிரு ஹதீஸ்களில் பல ஹதீஸ்களை நாம் காணலாம். அதில் நல்லவர்களை பற்றி சுட்டி காட்டும் பொழுது மூன்று பேரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கின்றான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் ஆனந்தம் அடைகின்றான், பூரிப்பு அடைகின்றான். அதில் ஒருவர் தான் முதல் சஃபிலே வந்து நிற்கக்கூடியவர்கள். இவர்களை பார்த்து அல்லாஹ் அடையும் ஆனந்தம் அவருடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் அமைகின்றது. அவர்கள் எப்பொழுதும் முதல் உரிமை பெற்றவர்களாகவே இருப்பார்கள். ஹஜ்ரத்
இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட உயிரை கைப்பற்றும் நேரம் வந்த பொழுது பரிச்சயமான ஒரு முகமாக இருக்கின்றது, யோசிப்பார்கள் இவர் தான் முதல் சஃபில் நின்றவர் என்ற ஞாபகம் அவருக்கு ஊட்டப்படும். அவருடைய உயிரை இலகுவாக கைப்பற்றுமாறு கட்டளையிடப்படும். அவர்களுக்கு எப்பொழுதும் நன்மாராயம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் ஒருவர் யக்கூமு ஃபீ ஜௌஃபில் லைல், அனைவரும் தூங்கும் பொழுது தன்னுடைய விழாப்புறங்களை படுக்கையிலிருந்து அகற்றிக் கொண்டு அல்லாஹ்வுக்காக சிரசை பூமியிலே வைக்கின்றார். எல்லோரும் மனோ இச்சைக்கு ஒளிப்பட்டு சுகண்டியான தூக்கத்தில் இருக்கின்றார்கள், அல்லது பாவகரமான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் உள்ள ரவுடிகளுடனும் விபச்சாரிகளுடனும் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நினைத்த மாத்திரத்தில் ஒரு தட்டுதலில் வெறுமனே ஒரு பட்டனை பிரஸ் பண்றதில் அனைத்தையும் அவர்கள் அடைந்து கொள்ள முடியுமானவர்களாக இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பராக்கு இருக்கிறது. அந்த பராக்கிலும் தன்னுடைய தூக்கத்தை துறந்து படுக்கையில இருந்து அகன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நடுநிசியில் தஹஜ்ஜுதுக்காக எழும்பியிருக்கிறார். இவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கின்றான், ஆனந்தம் அடைகின்றான். அல்லாஹ் பார்த்து சிரிப்பதற்கு ஒரு மனிதன் உலகத்திலே இருப்பான் என்றால், கெடியபான சகோதரர்களே, இந்த முதல் சஃபுல நிற்கக்கூடியவர் போட்டி போடுவார்கள். அந்த அருமை தோழர்கள் நான் நீ என்று இறுதியிலே அவர்கள் சீட்டு போட்டுத்தான் அந்த இடத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் அந்த போட்டியெல்லாம் நமக்கு இன்று கிடையாது. இன்று யகுதிகளுடைய திட்டங்களுக்கும் அவர்களுடைய உபாயங்களுக்கும் தந்திரங்களுக்கும் நாம் சிக்குண்டு அருமையான அமல்களையும் வீணாக்கிவிடக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம். எதுவெல்லாம் சின்னங்களாக திகழ்கின்றதோ அவைகளை அழிப்பதற்கு முற்படுகின்றோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதை கவனிங்க, நான் உலகத்தில் வாழ விரும்புகிறேன் எதற்காக? முதல் சஃபுல நிக்கோடும் காணல் கக்கும் வேலையில லுஹர் தொழுகைக்காக பள்ளிக்கு நடந்து வர வேண்டும். உலமாக்களுடைய சபையில இருந்து குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை செவிமடுக்க வேண்டும். அங்கேயும் மூன்று விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். இந்த மூன்று விடயங்களுக்காக தான் நான் உலகத்திலே வாழ விரும்புகின்றேன். போட்டி போட்டார்கள் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு இக்தியார் கொடுக்கின்றான், நபியே உங்களுக்கு ஆப்ஷன் தரப்பட்டு இருக்கின்றது, இரவுல உங்களுக்கு விருப்பமான அளவு அமல் செய்யலாம், அரைவாசி நேரம் அமல் செய்யுங்க, அல்லது அரைவாசியை விட கூட்டிக் கொள்ளுங்க, அல்லது அதை விட குறைத்துக் கொள்ளுங்க. சகோதரர்களே, மூன்றில் ஒன்றையும் அல்லாஹ் சூரா முஸம்மிலே குறிப்பிட்டிருக்கின்றான். ஏன்? அல்லாஹ்வுக்கு அந்த நேரம் ரொம்ப விருப்பமானதாக இருக்குது. அந்த நேரத்தில் தான் நானும் நீங்களும் செத்த பிணத்தை போல தூங்கி எழும்புகின்றோம். காலையில விடுமைத்தனம் பிடித்தவர்களாக அலைந்து திரிகின்றோம். நல்லவர்களும் அலைகிறார்கள், அநியாயக்காரனும் அலைகின்றான், ரெண்டுக்கும் மத்தியில சூழ்ச்சி செய்யக்கூடியவனும் அலைந்து திரிகின்றான். இவர்களை நான் உற்று நோக்கிக் கொண்டு தான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மூன்றாவது மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையிலே வரிசையில் நிற்கக்கூடியவன். கண்ணும் புண்ணியானும் மர்சூஸ், சூரத்து ஸஃப் சாட்சியாக இருக்குது. அவர்கள் இணைக்கப்பட்ட கற்களை போன்று அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிளம்பி செல்வதற்காக வேண்டி நின்றிருக்கின்றார்கள். இவர்களை பார்த்து அல்லாஹ் ஆனந்தம் அடைகின்றான். இதே போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் யாரை பார்த்து அல்லாஹ் வெறுப்படைகின்றான் என்று சொன்னார்களோ அவர்களுடைய கேட்டகரியும் ஏராளமாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில அல்லாஹ் மூன்று பேருடன் கியாமத்தினால பேச மாட்டான், பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். அவர்களை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, அவர்களுடன் பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான். உலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கின்றது. கியாமத்தில் இவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். அதில் முதலாமவன் அல் மன்னான் சொன்னார்கள், செய்த உதவியை சொல்லி காட்டுபவன். இன்று அதிகமானவர்கள் யாருக்கு ஏதேனும் உதவி செய்துவிட்டால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலாவது அவருடைய நாவிலிருந்து வெளியே வரத்தான் செய்யும். கணவன் மனைவி பந்தம் அது புனிதமானது என்றாலும் கூட கணவனின் மூலம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கடமையை நிறைவு செய்ய தப்பி போகும் பட்சத்தில் மனைவி அவனுக்காக வேண்டி செய்த தியாகங்கள், அவனுக்காகப்பட்ட கஷ்டங்களை சொல்லி காட்டக்கூடியவளாக இருக்கிறாள். இந்த மனைவியையும் அல்லாஹ் கியாமத்தில் பார்க்க மாட்டான். கணவன் மனைவிக்கு செய்ததை சொல்லி காட்டுகின்றான், பிள்ளைகளுக்கு செய்ததை சொல்லி காட்டுகின்றான். நான் உன்னை ஆளாக்குவதற்கு பாடுபடுவதற்கு கஷ்டப்பட்ட நேரங்கள் கொஞ்சமா, உனக்காக வேண்டி நான் சிந்திய ரத்தம் சிந்திய வியர்வை கொஞ்சமா, இவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இவைகள் அனைத்துமே குடும்பத்தின் உடைய ஒரு கோட்பாட்டுக்குள்ள அல்லாஹ் ஏற்படுத்திய கடமைகள். அவைகள் அனைத்தையும் நீ அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் செய்ய வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமா, அநேகமானவர்கள் பல தான தர்மங்களை செய்கின்றார்கள். செய்ததன் பின்னால சில வார்த்தைகளை உபயோகித்து கொடுக்கப்பட்டவரை நோக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் உங்களுடைய தர்மங்களை நீங்க சொல்லி காட்டுவதன் மூலமாகவும் பல வார்த்தைகளை கூறுவதன் காரணமாகவும் வீணாக்கி விடாதீங்க. அதனை கேட்கக்கூடியவர் உள்ளத்துல வருத்தம் அடைவார். சிலர்கள் சதக்கா ஒரு புறம் இருக்கட்டும், சக்காத்தை கொடுத்துட்டும் அதனை சொல்லி காட்டுவார்கள். இன்று ஷரியத்துடைய சட்டங்கள் அனைத்துமே மறுபக்கம் பிறளக்கூடிய காலம், பாவத்தை நன்மைகளாக மதிக்கக்கூடிய காலம். இதனால் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவுடைய முக்கியமான ஃபராயிதுக்குள்ள கட்டாய கடமைக்குள்ள கூட பாத்தில்கள் புகுந்திருக்கின்றது. அந்த முன்கரை தவறானதை சரியாக காணக்கூடிய கூட்டங்கள் உருவாகியிருக்கின்றார்கள். பாவத்துக்கு அவர்கள் துணை போகின்றார்கள். சிலர்கள் ஜகாத்தை கொடுத்து விடுகின்றார்கள், அப்ளிகேஷன் போட்டு அதனை யாருக்கு போக வேண்டும் என்று அவர்களை பற்றிய விசாரணை செய்கின்றார்கள். நிச்சயமாக தேடத்தான் வேண்டும், அவர்களை பற்றி ஆராயத்தான் வேண்டும். அதற்காக வேண்டி அவர்களுடைய வீட்டுக்குள்ள எத்தனை பெண்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய பெயர்கள் என்ன, அவர்களுடைய வயதுகள் என்ன, அவர்களுடைய வீட்டுக்கு டைல் பிடிக்கப்பட்டிருக்கிறதா, சீலிங் அடிக்கப்பட்டிருக்கிறதா, பாத்ரூம் அது அட்டாச்சா என்றெல்லாம் பார்க்கறதுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அப்படியெல்லாம் அவர்களுக்கு ஏதேனும் செய்து கொடுத்து விட்டதன் பின்னால பள்ளி வாசல்கள் போர்டு தொங்க வைத்திருக்கின்றார்கள். என்னிடத்தில் வந்த ஒருவர் அங்கல் ஆயிக்கிறார், பாருங்க எங்க வீட்டினுடைய ஜன்னலைத்தான் போட்டு தந்தார்கள், எங்க வீட்டையும் சேர்த்து போட்டோ பிடிச்சு பள்ளியுடைய தூண்ல தொங்க வைத்திருக்கிறாங்க. பலரும் என்னிடத்துல வந்து கேட்கிறாங்க, உங்களுக்கு ஜகாத் உதவி கிடைக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு வீட்டை செய்து தந்திருக்கின்றார்களே. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் நீங்க கொடுக்கறத சுட்டி காட்டாதீங்க, அதனால் அவர்கள் நோவினை அடைவார்கள். சகோதரர்களே, இப்படி எல்லாம் பாத்தில்களை மார்க்கத்துக்குள்ள புகுத்துவதற்கு எந்த விதமான தலீலும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. இது ஐமாக்களுடைய காலத்திலேயோ சாபீன்களுடைய காலத்திலேயோ அல்லது சஹாபாக்களுடைய காலத்திலேயோ இப்படிப்பட்ட ஒரு விதிமுறை இருக்கல்ல, இவைகளை உருவாக்குவது தான் பிதுஆ. இன்றைக்கு நாங்க சில சில விடயங்களுக்கு பிதுஆ பிதுஆ என்று உளறி கொண்டிருக்கின்றோம். பிதுஆ என்றா கூட என்னென்ற எங்களுக்கு தெரியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பிதுஆத்தை விளங்கப்படுத்தினார்கள், முன் உவமை இல்லாத ஒன்றை உருவாக்குவது தான் பிதுஆ. மார்க்கத்தில் உவமை உள்ள ஒன்றை உருவாக்குறவருக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் துஆ செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் எல்லாம் பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது. எனவே சகோதரர்களே, சில விடயங்களுக்கு உவமை இருக்கின்றது, அதற்கு நாம் பிதுஆ என்று சொல்லக்கூடாது. கால் மடித்து நாம் அதனை படிக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாம் பட்டனை பிரஸ் பண்ணி பல மசாலாக்களை எடுத்துக்கொண்டு சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஃபத்வா இது, யூகேவுடைய ஃபத்வா இது, மலேசியாவுடைய ஃபத்வா இது என்று சொல்கின்றோமே, இது மடத்தனம் கடியமான சகோதரர்களே. நாம் ஃபத்வாக்களையும் மசாலாக்களையும் சட்டங்களையும் தக்குவாவோட படிக்கணும். கால் மடித்து ஒரு ஆளுமுக்கு முன்னால உட்கார வேண்டும். இந்த முறையத்தான் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். 10 வருடங்கள் 13 வருடங்கள் குர்ஆனையும் மனனம் செய்து வாலிபத்தை உருக்கி காலங்கள் நேரங்களை செலவழித்து அவர் தேறி வருகின்றார். அந்த ஆளுமை கூட வம்புக்கு இழுக்கும் சமூகம் இருக்கின்றது. வெறுமனே இன்ஃபர்மேஷன் சிலதை சேர்த்துக் கொண்டு ஆளுமை வம்புக்கு இழுக்கிறார். டாக்டரை நீங்கள் வம்புக்கு இழுப்பீர்கள், பேசுவீங்களா, இன்ஜினியரை வம்பு கிழிப்பீர்களா, அவர்களுக்கு முன்னால நீங்க இன்ஜினியரிங் பேசுவீங்களா, டாக்டருக்கு முன்னால நீங்க மருத்துவம் பேசுவீங்களா, அப்படி என்றால் உங்களுக்கு எப்படி தைரியம் இருந்தது ஆலிமுக்கு முன்னால சட்டம் பேச? எனவே அறிந்தவர்கள் யாருடனும் பேச மாட்டார்கள், மாறாக அவர்கள் மூலாதாரங்களோடு முன் வரும் பொழுதுதான் அதனை பேசுவார்கள். இந்த அடிப்படையில் கனியமானவர்களே, சில விஷயங்களை நாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி வீணாக்க கூடியவர்களை, மார்க்கத்தை மரணிக்க செய்யக்கூடியவர்களை பார்க்கிறது கிடையாது. அவர்களுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு வழியே இல்லை என்று அல்லாஹ் ஆக்கி விடுவான். அதில ஒருவன் தான் நல்ல விடயங்களுக்குள்ளேயும் மக்களுடைய உள்ளத்தை நோய்க்கக்கூடிய அளவுக்கு உபகாரங்களை செய்து அதனை சொல்லி காட்டக்கூடியவன், சுட்டி காட்டக்கூடியவன். நீ கொடுக்கக்கூடிய தர்மம் மா துன்ஃபிக்கு பியமீனி ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிக்கு பியமீனி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய வலது கரம் கொடுக்கிறது இடது கரத்துக்கு தெரியக்கூடாது என்ற அளவுக்கு ஒரு உபமானம் கூறினார்கள் என்றால், சகோதரர்களே, இன்று நாம் செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்களுக்கு எங்கிருந்து கூலியை பெற்றுக் கொள்வோம்? அல்லாஹ்வுடைய பார்வை கூட உனக்கு படமாட்டாதே, அல்லாஹ் உன்னை பேச மாட்டானே, உன்னை தூய்மைப்படுத்த மாட்டானே. இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலையங்கம் என்கிறது காரணமாக நான் நீளமாக எடுத்துக்கொண்டு செல்ல விரும்பல்ல. மறாக இரண்டாவது விடயத்துக்கு வருகின்றேன் சகோதரர்களே. அல்லாஹ் பேசாத பார்க்காத தூய்மைப்படுத்தாத இரண்டாவது மனிதன் தான் அல் முன்ஃபிகு ஸில் அதஹு பில் ஹல்ஃபில் காதிப், பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளை விற்கக்கூடியவன். இன்றைக்கு ஏமாற்றப்படுகின்றார்கள். வெளியூருக்காரர் ஒருவர் வந்துட்டார் என்று சொன்னா ஹோட்டல்ல கூட ஏமாற்றம் செய்கிறான். 30 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு பண்ண 50 ரூபாய் விலை போட்டு கொடுக்கின்றான். சகோதரர்களே, அது மட்டும் இல்லாம எத்தனையோ மோசடிகள், பல விசாலமான ரீதியில செய்யக்கூடிய வியாபாரங்கள் மற்றும் உண்டான தன்னுடைய சில தொழில்கள், இவைகள் அனைத்துக்குள்ளேயும் மோசடி நடந்து கொண்டிருக்கின்றது. ஏழைகளை உருக்கி எடுக்கின்றார்கள், அவர்களுடைய ரத்தங்களை சாராக பிழிகிறார்கள். வரும் பொழுது நான் த்ரீவில்ல வந்த சகோதரர் சொல்கிறார், 70,000 ரூபாவுக்கு வயரிங் வேலைகளை செய்து கொடுக்க முடியும், 170,000 எடுத்திருக்கின்றார். கரியமான சகோதரர்களே, நாம் இவைகள் ஒவ்வொன்றுக்கும் நாள மறுமையில பதில் சொல்லியே ஆக வேண்டும். சிலர்கள் ஹோட்டல்ல வேலை செய்வார்கள், மாலையில வரும் பொழுது முதலாளிக்கு தெரியாம ரோல்ஸையும் பட்டிஸையும் அதுல போட்டு எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுப்பார்கள். இவர்களுக்கு இவர்களையும் நான் நரகத்துக்கு தயார் செய்கிறேன் என்ற எண்ணம் கூட எனக்கு வாரதில்லை. கியாமத்து நாளன்றியல்லா என்னுடைய கடையில மிஞ்சின அந்த எக்ஸஸ், அந்த மிஞ்சினதை இவன் சாப்பிட்டான் என்ற அனுமதி இல்லாம இன்றைக்கு அதனை பெற்றுத்தா என்று நாள மறுமையில அவன் முன் வரும் பொழுதுதான் இவனுக்கு விளங்கும், நான் நஷ்டவாளியாக ஆகிவிட்டேன். இவனிடத்துல கொடுக்கறதுக்கு நன்மை இல்லாத பட்சத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுடைய பாவங்கள், அந்த மனிதனுடைய யாருக்கு இவன் மோசடி செய்தானோ அந்த இவனுடைய ரோல்ஸையும் பட்டிஸையும் அனுமதி இல்லாம சாப்பிட்டானோ அந்த மனிதனுடைய பாவங்களை எடுத்து இவனுக்கு கொடுக்கப்பட்டு அவனை தூய்மையாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பும் நேரம் தான் இவன் தன்னுடைய விரல்களை கடிக்க ஆரம்பிச்சிடுவான், இரத்த கண்ணீரை வடிக்க ஆரம்பித்து விடுவான். ஆபீஸ்ல வேலை செய்கிறாரு, வரும் பொழுது பேனாவ சாக்கல அடிச்சு கொண்டு வந்துட்டாரு, அதனை தன்னுடைய பிள்ளைக்கு பாடசாலைக்கு போறதுக்கு கொடுக்கிறாரு. இந்த பேனாவை நாளைக்கு பாஸ் உன்னிடத்துல கேப்பா, இன்றைக்கு பஸ்க்கு இந்த பேனாவை பத்தி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஆனா அவர் கேட்கும் ஒரு நாள் இருக்கிறது. அன்றைய நாள்ல ஒவ்வொரு துரும்பையும் தேடுவார்கள் விமோசனம் பெற வேண்டும் என்பதற்காக, மற்றவன் அநியாயக்காரனாக மாற்றி தன் நீ தான் நீதமானவனாக ஆகிட வேண்டும், இன்று கரை சேர்க்க வேண்டும் என்பது தான் ஒவ்வொருவருடைய எண்ணமும் சிந்தனையாகவும் இருக்கும். யல்லா எடுத்துக்கொண்டு போனான், இதற்கு நீ பகரம் பெற்று தா என்று நாள மறுமையில கேட்கும் சந்தர்ப்பம் வரும். சகோதரர்களே, அடையும் கை செய்ததற்கு வார்த்தை கிடையாது. ஒரு மனிதர் வந்து அமர்ந்தார் பள்ளி வாசல்ல, ஒரு பேணுதலான மார்க்கத்தோட பற்றுள்ள மனிதனை அணுகினார். இது அனுபவ ரீதியான ஒரு விடயம். வந்து சொல்கிறார், ஏந்த மகள் அவள் ரொம்ப பிரைட் ஆனவள், நல்ல புத்திசாலி, அவளை நான் ஷரியாவுடைய மதரசாவுக்கு கொண்டு போய் சேர்த்தேன், அவளுடைய அறிவு ஆற்றலை கண்ட அனைத்து மாலிம்களும் மாலிமாக்களும் ஆச்சரியம் அடைகின்றார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றலையும் அறிவையும் ஃபிக்ஹையும் தஃப்ஸீரையும் அகீதாவையும் மந்திக்கையும் பலாகாவையும் விளங்குற ஆற்றல் உஸ்தாத் வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு முன்னாலேயே விளக்கம் அப்படியே ஊடுருவும் ஒரு ஆற்றல் பெற்ற பெண்மணி. திடீரென்று அவள் மதிர்சாவிலிருந்து வெளியே வந்துவிட்டாள். எனக்கு மேலும் மார்க்க கல்வியை படிக்க முடியாது. தலையில கையை வைக்கிறார்கள் பெற்றோர்கள். காரணம் கேட்கிறார்கள். ஆனால் பதில் வருவதில்லை. அவள் விருப்பம் இல்லை என்றே கூறிக்கொண்டிருக்கிறாள். இறுதியில பருதாவையும் கலைந்து விட்டாள். ஃபேஸ் கவர் பண்ணி ரொம்ப பத்திரித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தவள் தன்னுடைய முகத்தை அந்நிய ஆடவர்கள் பார்க்க கூடாது. நான் யாருடைய கரம் பிடிக்கிறேனோ அவன் தான் முதல் முதல் என்னுடைய முகத்தை பார்க்கணும். நீ ஒரு கண்ணழகி என்று ஏண்ட கரம் பிடிக்கிறவன் தான் எனக்கு சொல்லணும். உன்னுடைய நெற்றி அந்த பிறைக்கு ஒப்பாக இருக்கிறது. அடசந்தவன் நலல கீழா மாவ வர்ணனா கரண்ணோட மகே அத்த கண்ணா ஏ சுவாமி புருஷையா ஏ ஹர கிசிமான் பிரிமேக்கு மகே நலல அடசந்தவன் நலலக்கியா வர்ணனா நொக்கல யுத்தி ஏ தரமட்ட பதித்துவ ரக்கிய யுத்தி கீழ சேத்ராவின் ஜீவத்துட ஏ லமிசியா நுபகே தெக்கப்போல் நிலுப்போல் கேளா கௌருத் வர்ணராக்கரான்னு வந்தன. உன்னுடைய கண்ணங்கள் சைவை கண்ணங்களாக இருக்குது. உன்னுடைய உதடு நாதலு தெத்தொல் நாதலு என்றொரு சிவப்பு பூ இருக்கிறது. கோவைக்காய் போன்ற உன்னுடைய கண்ணங்கள் அது அது போன்ற சிவந்த உன்னுடைய அதரங்கள் என்று யாரும் என்னை வர்ணிக்க கூடாது. என்ன வர்ணிக்க வேண்டும் என்ற கணவன் மட்டும்தான் என்று வாழ்ந்தவள் பர்தாவை கலைந்து வீசிவிட்டாள். சகோதரிலே அழகு என்கிறது முகத்தில தான் இருக்கின்றது. எனவே அதனை வெளிப்படுத்துவது ஒரு பாவமா இருக்குது. ஃபித்னாவுடைய காலத்துல வெளிப்படுத்தி எவனாவது அந்த கண்ணை பார்த்து மயங்கிட்டான், எவனாவது அந்த உதட பார்த்து மயங்கிட்டான், அந்த அவளுடைய கண்ணங்களை பார்த்து மயங்கிட்டான், அவள் புன்முறுவல் பூக்குறான், அகத்திலே சைத்தானியத்துடைய சிந்தனை எழுகிறது. அவளுடைய சிந்தனை அவனுக்கு இரவு நேரங்களிலையும் எல்லா நேரங்களிலையும் உருவமாக வருகிறது. இதற்கு அந்த பெண் பாவியாக அமைந்து விடுவாள். இந்த நிலைமைகளுக்கு வழிவகுக்க மாட்டார்கள் பேணுதல் உள்ள குடும்ப பொறுப்புதார்கள். இதனால தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் மூன்று பேரை சொன்னாங்க. சலாசத்துன் லா யதுகுலுன் அல் ஜன்னத அபதா. மூன்று பேர் இருக்கிறாங்க, ஒரு நாளும் சொர்க்கம் போக மாட்டாங்க. அதுல ஒருத்தன் முத்மினுல் ஹம்ர், மது போதையிலே தன்னுடைய காலங்கள் நேரங்களை கழிப்பவன். அவனுக்கு ஒரு காபோத்தல் அடிச்சாதான் உடம்பு வருத்தம் இல்லாம போய்கிடும். இவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாள் அன்று பார்க்க மாட்டான், கேட்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். சொர்க்கத்துக்கு அவன் நுழையவே முடியாது. திண்மமானதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சொலிடாக இருக்கலாம், அவன அல்லாஹ் மது பாவிக்கிறவன மன்னிக்கிறதே இல்லை. தொடர்ந்து சிகரெட் குடிக்கிறவனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவன் இஸ்ராப் செய்கின்றான். எனவே கிரியமான சகோதரர்களே, இவர்களுக்கு நரகம் காத்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது மனிதன் தன்னுடைய வீட்டுக்குள்ள நஜிசை கொண்டு வந்து பூத்துறவன், வீட்டுக்குள்ள நஜிசை கொண்டு வந்து பூத்துறவன், ஹராமான விடயங்களை வீட்டில் அனைவரும் உபயோகிக்கலாம் என்பதற்காக ஹராமாக சம்பாதிக்கப்பட்டவைகளையும் கொண்டு வந்து புகுத்துறான். ஹராமான காட்சிகளை பார்ப்பதற்குண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கின்றான். அதற்காக வேண்டி அவைகளை திறந்து வைக்கின்றான். இவர்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர்களுக்கு நரகம் இருக்கிறது. பொதுவாக நரகம் அவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்தாலும் கூட அவர்களை அல்லாஹ் ஆரம்பத்திலேயே கேள்வி கணக்கு இல்லாமலேயே நரகவாதியாக ஆக்கிவிடுவான் என்பதனைத்தான் இந்த ஹதீஸ் சுட்டிக்காட்டுகின்றது. மூன்றாம் தையூஸ், தையூஸ் அவன் ரோஷம் கெட்டவன், ரோஷம் கெட்டவன், தன்னுடைய மனைவியை அந்நிய ஆடவனுக்கு முன்னால் அனுப்பக்கூடியவன், தன்னுடைய மனைவியை அந்நிய ஆடவனுடன் இலகுவாக பேசுவதற்கு வழிகளை வகுக்கக்கூடியவன். தன்னுடைய வீட்டுக்குள்ள யார் வாரது, யார் அந்நியவர்கள் என்ற மனைவியோடு உரையாடுகிறார்கள், என்ற மகளோடு உரையாடுகிறார்கள் என்பதனை பொருட்படுத்தாதவன். இவனுக்கு தான் தெய்யூஸ் என்று சொல்றது. சஹாபாக்களுக்கு இந்த பேர் ஒரு புதிதாக இருந்தது. மணி தெய்யூஸ் யார் ரசூலல்லா கேட்டார்கள். யார் அந்த தெய்யூஸ்? அவன் தான் தன்னுடைய பெண் மக்களை வரையறையில வைத்து பாதுகாக்க தெரியாம அவர்களுடைய கடிவாளத்தை அவிழ்த்து விட்டவன். இவனுக்கும் சொர்க்கம் கிடையாது என்கிறத ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மட்டுமல்லாம அந்த மூன்று பேர்கள் சகோதரர்களே, ஒரு கூட்டம். இதனால் தான் ஹசரத் ரசூலுல்லாவும் அத்தாவும் எங்கேயும் மூன்று பேரை பற்றி குறிப்பிடுகின்றது. ஹசரத் ஹலீல் அலைஹிஸ்ஸலாம், ஹசரத் யூசா பின் நூன், ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்ல விடயத்தை மேற்கொள்கிறார்கள். அங்கேயும் மூன்று பேரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். காரணம் என்ன? ஒரு மூன்று பேர் உறுதியாகிவிட்டார்கள் என்றால் ஒரு ஃபித்னாவை காப்பதற்கு தயாராகி விடுவார்கள். ஹக்கையும் அவர்கள் மூடி மறைத்து பாத்திலை மேலோங்க செய்து விடுவார்கள். இதனால தான் ஹஜரத் ரசூலுல்லாவும் இந்த மூன்று பேர்களை பற்றி அதிகமாக பேசியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்னும் மூன்று பேர்களை சொன்னார்கள். அல் மன்னான், செய்துவிட்டு சொல்லி காட்டக்கூடியவன், நலவுகளை செய்கிறார். அதன் பின்னால நான் இப்படி இப்படியெல்லாம் செய்ததை மறந்து விட்டார்கள், கொமரி காரியங்கள் செய்ததை மறந்து விட்டார்கள், பள்ளி கட்டி கொடுத்ததை மறந்து விட்டார்கள். நானும் ஒரு காலம் இந்த நிர்வாக சபையில் இருந்து பல சேவைகளை செய்திருக்கின்றேன், இன்று என்னை கேவலப்படுத்துகின்றார்கள். எந்த முறையில ஆதங்கங்களை வெளிப்படுத்தினாலும் கூட அவனும் அந்த மண்ணான்ல சேர்ந்து விடுவான். இரண்டாவது தான் தன்னுடைய பொருளை பொய் சத்தியம் செய்து விற்கக்கூடியவன், இந்த அடிப்படையில ஹராத்தை தன்னிடத்திலே புசிப்பவன். எனவே அந்த பெண்மணி அவள் தன்னுடைய பர்தாவிட்டும் நீங்கிவிட்டாள். தாயும் தந்தையும் அங்கலாக்கிறார்கள். மஸ்ஜிதில் அமர்ந்திருந்தார் ஒரு நல்ல மனிதன். அவரிடத்துல வந்து ஆலோசனை கேட்டார். இவர் கொஞ்ச நேரம் சிந்தனை செய்துவிட்டு திருப்பி வினவினார், நீங்க ஹராம் எதுவும் சாப்பிட்டீர்களா? இவருக்கு கோபம் மேலிட்டது. நாங்கள் அந்த விஷயத்துல மிகவும் பேரிதல் உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றோம் என்றார். பிறகு ரெண்டு பேரும் கலைந்து சென்று விட்டார்கள். அந்த பெண்மணி சாதாரணமா வெளியில வந்து போக ஆரம்பிக்கிறார். தொழுகையும் விட்டு விடுகிறார். இறுதியில தொழுகையையும் விட்டு விடுகின்றார். இவர் செய்வது அறியாது. அடுத்த நாளும் வந்து ரொம்ப கவலைப்படுகிறார். ரெண்டு பேரும் கதைத்துக் கொண்டு வெளி கிளம்பினார்கள். வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டில ஷோகேஸ்ல கிதாபுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது, புக்ஸ். அது ஆங்கில புத்தகங்கள். புகாரி ஷரீஃப் வலியும் வைஸ் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை எடுத்து பார்த்தார். கிதாபுல் ஆதாப், கிதாபுல் ஈமான், கிதாபுல் ஏதிசாம், இப்படி ஒவ்வொன்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிதாபை எடுத்து வாசித்தார். பார்த்தார், இது ரொம்ப அழகாக வலியும் வலியுமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இது எங்கிருந்து வாங்கினீர்கள்? சொன்னார், இத வாங்க இல்ல, இது நாங்க போட்டோ காப்பி பண்ணி பைண்ட் பண்ணி எடுத்தோம். எங்க போட்டோ காப்பி பண்ணினீங்க, எங்க பைண்ட் பண்ணினீங்க? நான் இந்த காப்பிகளை எங்க ஆபீஸ்ல பண்ணினேன். நீங்க ஆபீஸ்ல போட்டோ காப்பி பண்ணினது உங்களுடைய பொஸ்க்கு தெரியுமா? தெரியாது. இங்கனைக்கு தான் உங்களுடைய மகளுக்கும் உங்களுக்கும் தவறிய இடம். இதுக்கு நீங்க ஆவண தேடாத வரைக்கும் உங்களுடைய மகள் தொழமாட்டாள், அவள் பர்தாவில் இருக்க மாட்டாள், அவள் ஷரியத்துடைய படிப்புக்கு முற்பட மாட்டாள். சில சந்தர்ப்பங்கள்ல அவளுடைய இறுதி முடிவு கூட மோசமாக அமையலாம் என்று சொன்ன நேரம் அவர் சொல்றாரு, ஏண்ட பஸ் இத கணக்கெடுக்க மாட்டாரு, அவருக்கு இது நத்திங். அவர் அகப்பார்வையுள்ளவர். மேற்கொண்டும் சொல்கிறார், இன்றைக்கு அவர் கணக்கெடுக்க மாட்டார், நாளை மறுமையில உங்களிடத்துல இதை தேடுவார். அந்த நேரம் நீங்க ரொம்பவும் பேங்க்ரப்டாக ஒரு பங்களோக்காரனாக மாறிவிடுவீங்க. போங்க, போயிட்டு மன்னிப்பு கேளுங்க. இவர் அலட்டி கொண்டே இருந்தார். அவர் சென்றார். இந்த மனிதர் பள்ளியிலே வந்து உட்கார்ந்தார். ஜிக்ர்ல ஈடுபட்டு இருக்கிறார். அவர் தன்னுடைய பொஸ்ஸை சந்திச்சுட்டு நேரடியாக மஸ்ஜிதுக்கு வந்தார். நான் என் பொஸ்ஸிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டேன், அவர் எனக்கு இன்னொரு ப்ரமோஷனும் தந்துட்டார். இந்த அளவுக்கு பேணுதலான மனிதனா? இதையும் வந்து என்னிடத்துல சொல்கிறாரா? பேணுதல் என்று வரும் பொழுது அங்க நலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. எப்ப ஒழுக்கத்துக்கும் அதபுக்கும் மரியாதைக்கும் பெயர் கெடுக்கப்படுகின்றதோ, அவைகளுக்கு முட்கள் விரிக்கப்படுகின்றதோ, சகோதரர்களே அந்த நேரத்தில் நலவுகள் இல்லாமல் போகும் என்கிறதென நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்பொழுது மசீதுக்கு ஒரு கால் ஒன்று வருது, மொபைல் இருக்கிறார் மனைவி, உடனே ஆன்சர் பண்றார். மகள் நுகர் தொழுக ஆரம்பிச்சிட்டாள், அவள் பர்தாவை அணிந்து விட்டாள், மதரசாக்கு போக வேண்டும் என்கிறாள். இவர் உடனே சஜிதாவில் விழுந்தாரு, அதன் பின்னால சொன்னாரு, இந்த மகள் தொழ ஆரம்பிச்சு விட்டாலாம். சகோதரர்களே, எந்த இடத்துல எனக்கும் உங்களுக்கு தவறுதுங்கிறத நான் நீங்க சிந்திக்கிறது இல்ல. இந்த அடிப்படையில பொய் சத்தியங்களை செஞ்சு எத்தனை யாவரம் செஞ்சிருப்போம், அதுக்குள்ள பொண்டாட்டி இடத்துல இருந்து அமைதிய எடுக்க முடியாமல் போய்விட்டது. பிள்ளைகளிடத்தில இருந்து இந்த அராத்தின் காரணமாக கண் குளிர்ச்சியை எடுக்க முடியாமல் போய்விட்டது. இதுக்கெல்லாம் மார்க்கம் எங்களுக்கு இருக்குது என்கிறத சிந்திக்கிறதுக்கு நாங்கள் மறுத்துவிட்டோம். எவ்வளவு செஞ்சும் எனக்கு கேவலம் தான் சித்தமாகிட்டது. கேவலம் சித்தமாகுவதற்கு நீ முக்கியமான சில விடயங்கள்ல தவறிவிட்டிருக்கின்றாய் என்கிறத சிந்திக்க மறுத்துவிட்டாய். எனவே யாரெல்லாம் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய வியாபாரத்தை செய்து கொள்வார்களோ அவர்களுக்கும் நாளை மறுமையில கேடு காத்திருக்கிறது. எத்தனை விடயங்கள்ல தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றோம், எத்தனை விடயங்களை பொருட்படுத்தாமல் புசித்துக் கொண்டிருக்கின்றோம், எத்தனை அந்நியவனுடைய சொத்து எங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கின்றது. இவைகளுக்கு எப்ப ஆவண செய்ய போகின்றோம்? கனிவான சகோதரர்களே, சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லா, அல்லாஹ் பார்க்காத மூன்றாவது மனிதன் தான் அல் முஸ்பிலு இசாரஹு, தன்னுடைய இசார், அதாவது ஒன்று சாரமாக இருக்கலாம் அல்லது அவனுடைய பைஜாமாவாக இருக்கலாம், அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை, நிதமும் அணியக்கூடிய ஆடை, இந்த ஆடை இவனுடைய கரண்டை காலுக்கு கீழால இருக்கும் என்றால் இவனையும் கியாமத்து நாளன்று அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், அவனுக்கு நும்பலமான வேதனை இருக்கிறது என்றார்கள். புகாரி ஷெரீஃப்ல ஏராளமான ஹதீஸ்கள் வருகின்றது. யார் கரண்டை காலுக்கு கீழால தான் அணியக்கூடிய வலிமையான ஆடைகளை அணிவார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில நரகம் காத்திருக்கிறது. இவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் துரத்தப்பட்டவர்கள். சகோதரர்களே, இன்று ஃபேஷனுக்காக நாங்கள் அணிகின்றோம், பள்ளி வாசலுக்கு வர்ற நேரம் அதனை மடித்து தொழுகையில ஈடுபடுகின்றோம். எங்கட அறிவு இவ்வளவு தான், தொழுகைக்கு மட்டும் தான் கரண்டை காலுக்கு மேலால இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைச்சிருக்கிறோம். இல்ல, எல்லா நேரங்களிலும் அது கரண்டை காலுக்கு மேலால தான் இருக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய இசார் ஷமாயிலே திர்மிதியில எழுதப்பட்டிருக்குது. ஷமாயிலே முஹம்மதியா இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாப்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் உள்ளடக்கம், அந்த நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய இசார், அவர்களுடைய சாரம் எந்த அளவுக்கு இருந்தது பேசுகின்றார்கள். அது நிஸ்வு ஸாக், அதாவது அவர்களுடைய காலின் அரைவாசுக்கு இருந்தது, அதாவது கணுக்கால் இடத்திலே சாரம் தென்பட்டது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூலுல்லா மக்காவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்க சென்றிருக்கிறார்கள். அந்த நேரம் தான் பைஅத்து ஷஜரா, ஆக பெரிய கான்பரன்ஸ் நடக்குது. கெடியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பைஅத்து ரிலவான் என்று இதை பற்றி பேசுகின்றான். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இல்ல, அவர்கள் மக்காவுக்கு வந்திருக்கின்றார்கள். மக்கத்தில முஸ்லிம்கள் பலவாறு சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவைகளை சமாளிப்பதற்கும் பேச்சுவார்த்தை நடப்பதற்கும் ஒரு சிறந்த மனிதன் ஹஜ்ரத் உஸ்மான் என்பதனை அறிந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பைஅத் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அடுத்த கையில் நடக்குது. சொல்கிறார்கள், இந்த அக்ரிமெண்ட் உஸ்மானுடைய அக்ரிமெண்ட், ரசூலுடைய முபாரக்கான கை அடுத்த முபாரக்கான கையை தழுவும் பொழுது அங்கு இருந்த தோழர்கள் சொன்னார்கள், பாருங்கள் பாக்கியசாலி, அவர் இல்லாமலேயே அவருடைய பைஅத் நடக்கின்றது என்றார்கள். அது மட்டுமல்ல, உஸ்மான் மக்கத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு, பைத்துல்லாவை தவாஃப் செய்வாரு. இப்போ ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கத்துக்குள்ள போகும் பொழுதே அபா இப்னு சாத் என்று அவர்களுடைய சாச்சாவின் மகன் முன் வந்து ஹஜரத் உஸ்மானை பார்த்தார். நான் ஒன்ன ஒரு கண்ட்ரி ஜக்க போல, அதாவது ஒரு கொடையன போல, ஒரு நாட்டானை போல காண்கிறேன். உன்னுடைய இசார், உன்னுடைய ஆடை, உன்னுடைய சாரம் அது கணுக்கால் வரைக்கும் இருக்கிறது. கொஞ்சம் அழகாக இருக்கட்டும், பணித்துக்கொள் என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள், ஏண்ட ரசூலுல்லா வாழ்க்கை பூராவும் இப்படித்தான் நிஸ்வு சாக்கல கணுக்காலின் அறவாசிக்கு தான் அவர்கள் அணிஞ்சிருந்தார்கள். அது அந்த முறைக்கு நான் மாற்றம் செய்யவே மாட்டேன் என்றார். அதன் பின்னாலுமான் என்று அபான் பின் சாத் சொல்ற நேரம் இல்ல, ஏண்ட ரசூலுல்லா தவாப் செய்யும் வரைக்கும் நான் இந்த காபாவை வலம் வர மாட்டேன். அதே நேரம் பையத் நடக்கூடிய இடத்துல சஹாபாக்கள் சொல்கிறார்கள், உஸ்மான் இப்ப பைத்துல்லாவின் தவாப் செய்வார். ரசூலாவுடைய செவிகள் விழுந்தவுடன் சொன்னார்கள், நான் தவாப் செய்யும் வரைக்கும் உஸ்மான் இவ்வளவு இவ்வளவு பல வருட காலங்கள் வாழ்ந்தாலும் கூட, மக்காவுல இருந்தாலும் கூட தவாஃபை செய்யவே மாட்டார். நான் செய்ததன் பின்னால தான் செய்வார். எனவே ரசூலுல்லா செய்யாத ஒன்றை அவர்கள் செய்வதற்கு முன் வரவே இல்லை. கடிவான சகோதரர்களே, ரசூலுல்லா எதை செய்யவில்லையோ அதை செய்வது தான் பிதா என்கிறதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் கியாமத்துல பார்க்காத இன்னும் ஒரு மனிதன் தான் தன்னுடைய இசாரை, தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழால் அணிறவன். அப்படியும் உனக்கு விருப்பம் இல்ல நிஸ்வு சாக்குக்கு அணிறத்துக்கு, நீ அதை விட கொஞ்சம் கீழே தாழ்த்திக்கொள். அதாவது கரண்டையை மூடக்கூடாது, கரண்டை காலை மூடக்கூடாது. ஆனா இந்த ஹதீஸை நாங்க யாராமல் செய்கிறோம், இந்த சின்ன விடயங்களை பொருட்படுத்தாம சகோதரர்களே அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் லானத்துக்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றோம். அது வேற நாடும் நீங்களும் மார்க்கத்தின் உடைய சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க பூமியில அழிச்சாட்டியம் செய்யாதீங்க, ஃபசாதுகளை கிளப்பாதீங்க. உங்களுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. நீங்க எல்லாம் யாரு தெரியுமா, வெறுமனே மின்னல் அடிக்கும் பொழுது அதனுடைய வெளிச்சத்துல நடக்கிறதுக்கு முயற்சி செய்பவர்கள். அந்த மின்னல் உனக்கு சோதனையை கொண்டு வருது, உன் பார்வை அது பறிக்க பாக்குது, உன் செவிப்புலன்களை எடுக்க பாக்குது. ஆனாலும் அந்த மின்னல் வார வெளிச்சத்துல நீ நடக்க பாக்குறாய். இந்த முறையில மார்க்கத்தை சரியான முறையில விளங்காம யாரெல்லாம் சில நலவு என்று பல விடயங்களை செய்கின்றார்களோ இவர்கள் வெறுமனே அந்த மின்னலுடைய வெளிச்சத்துல நடக்க பார்க்கிறார்கள். அந்த வெளிச்சம் நீண்டதும் அப்படியே இருள சிக்கிவிடுகின்றார்கள். இவர்களுடைய முயற்சி வீணானது என்று சூரத்துல் பக்கராவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இரண்டு முகம் காட்டிக்கொண்டு மார்க்கத்தினுடைய விடயத்துல ஈடுபடக்கூடியவர்களுக்கு உதாரணம் சொல்கிறான். மேலும் மஸலுஹும் கமஸலில் லதி ஸ்தௌகத நாரா, இவர்களுக்கு உதாரணம் ஒரு கூட்டம் இரவுல ஒரு நெருப்பை மூட்டினார்கள். ஃபலம்மா அதாஅத் மா ஹௌலஹு, அவர்களுக்கு சூழல அந்த நெருப்பு வெளிச்சம் கொடுக்கும் பொழுது இவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள். தஹபல்லாஹு பினூரிஹிம், அல்லாஹ் ஒரு மலையை பொழிய வச்சு அந்த நெருப்பை அணைச்சிட்டான், இவர்களுடைய பிரகாசம் போய்விட்டது. இத போல தான் மார்க்கத்துடைய விடயத்தை சரியான முறையில அறிவில்லாம இது மார்க்கம் என்று யாரெல்லாம் செல்கின்றார்களோ தெரியமான சகோதரர்களே இவர்களுக்கு உதாரணம். வெறுமனை அந்த கொஞ்ச நேரத்துக்கு வெளிச்சம் கொடுத்து நாங்கத்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று பூரிப்பு அடையக்கூடியவர்களைப் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த வெளிச்சத்தை அணைத்து விடுகின்றான். ஏன் நான் இந்த தலையங்கத்தை எடுத்துக்கொண்டேன் என்றால், இன்று எல்லா இடங்களிலும் மார்க்கத்தினுடைய அறிவு மங்கி போய் கொண்டிருக்கின்றது. யக்ஸுருல் ஜஹல், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிவாயத் வந்திருக்குது, கியாமத் நாள் நெருங்கும் பொழுது மடமை அதிகரிக்கும். வயுர்ஃபுல் இல்ம், இல்மு உயர்த்தப்படும். வயுக்பலுல் உலமா, உண்மையான உலமாக்கள் மார்க்கத்துக்கென்றே தன்னை அர்ப்பணித்தவர்கள், அதனை சீரான முறையில் கற்றவர்கள், அமல் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் கைப்பற்றப்பட்டு விடுவார்கள். மக்கள் ஜாகிர்களை தலைவர்களாக, மடையர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். மார்க்கம் இல்லாத ஒவ்வொருவரும் அறிவீனன் தான் என்பதனை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அவர் பெரிய ப்ரொபஷனல் லெவல்ல இருக்கலாம், என்றாலும் கூட அவருக்கு குரான் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, இஜ்மா தெரியாது, கியாஸ் தெரியாது, மூலாதாரங்களை வைத்து ஒரு முடிவுக்கு வர தெரியாது என்றால் பிரியமான சகோதரர்களே, அவர் அறிவார்களுடைய கூட்டத்தில் சேர்க்கப்படுறது இல்லை. ஏனெனில் அறிவு என்கிறது மார்க்கத்தை படித்தவர்களுக்கு தான் சொல்லப்படும். ஆலிம் என்றால் அவர் அறிவாளி, ஆலிம் என்றால் அவர் விஞ்ஞானி. அந்த குரானுடைய இல்மு ஹாலிக்குடைய இல்மு, அவனுடைய இல்மு, மற்ற இல்முகள் அனைத்துமே நாங்கள் கல்வி என்கிறோமே, அதற்கு கல்வி என்று கூட சொல்ல முடியாது. அது வெறுமனே படைக்கப்பட்ட படைப்பிடங்களின் மூலமாக தொகுத்து கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஒன்றை சொல்லுவான், நாளைக்கு இன்னொன்று சொல்லுவான், இன்றைக்கு பிழையாகிவிட்டால் அதனை வாபஸ் வாங்குவான், அதில் இதுதான் சரி என்பான். இதனை நாங்கள் படித்துவிட்டு வெறுமனே சூளுரைப்பதா, இல்லது இவைகளையும் இவர்களையும் படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய இல்மை சரியான முறையில படித்து சீர்திருத்தவாதிகளாக ஆகுவதா என்கிறதனை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே சகோதரர்களே, ஏனையவைகள் அனைத்தும் கலைகள், அதுவும் தேவைதான். குரானை விளங்கப்படுத்துவதற்கு சில சந்தர்ப்பங்கள்ல அதனுடைய அறிவும் தேவை. அப்பொழுது தான் அது பாத்தில், இது தான் உண்மையானது என்ற கம்பரிஷனை எங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்க முடியும். இந்த அடிப்படையில நான் தூற்றவில்லை என்றாலும் விளங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் சில விடயங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றி சமூகத்தில் மாபெரும் பிரச்சனைகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றோம். அதற்கு தாராளமாக வாலிபர்களும் அமைந்திருக்கின்றார்கள், தாராளமாக சில செல்வந்தர்களும் அமைந்திருக்கின்றார்கள். யகூதிகளுடைய திட்டங்கள் அதுக்கு பின்னால வலை வீசப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், கைஃபா அந்தும், அந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும், இதா தகா நிசாவுக்கும், உங்களுடைய பெண்கள் எல்லாருமே எல்லை மீறி போயிடுவார்கள், உங்களுடைய வாலிபர்கள் எல்லாம் பாவிகளா ஆகிடுவார்கள். இன்றைக்கு மொபைல் போன் இன்டர்நெட் டேட்டா கனெக்ஷன் உடைய வாலிபர்களே, உங்களுடைய டேட்டா கனெக்ஷன் அல்லாவோட கனெக்ட் ஆகுதா, இல்லாது எங்கேயும் இருக்கக்கூடிய ஃபீல்டி சைட்டோட கனெக்ட் ஆகுதா, சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்றைக்கு வாலிபர்கள் எல்லாருமே பாவிகளாக மாறிவிட்டார்கள். ஜிஹாதுக்கும் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில முயற்சி செய்யறத விட்டு விடுவீங்க. ஜிஹாத் எனும் பொழுது வாளேந்தி போரிடுவது மட்டுமல்ல, அல் முஜாஹிது மன் ஜாஹது நஃப்ஸஹு ஃபீ தாதில்லா, பாவங்களை விட்டு அல்லாஹ்வுடைய வழிபாட்டுல தன்னை கட்டுப்படுத்தக்கூடியவன் உண்மையான முஜாஹித் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நீங்க இந்த முயற்சிகள் எல்லாம் விட்டு விடுவீங்க, இதனை ஜீரணிக்க முடியல. அருமை தோழர்களுக்கு ஆச்சரியத்துடன் கேட்டார்கள், யார சொல்லலாம், அவைய கூணுதாளுக் அப்படியும் ஒரு காலம் வருமா, இந்த அளவுக்கு எங்களை பெண்கள் நல்லவர்களா இருக்கிறார்கள், எங்களுடைய வாலிபர்கள் எல்லாம் அவர்கள் கையேந்திரா அல்லாவுடைய உதவி வருவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். அந்த காலத்துடையவர்கள் ரசூலுடைய முயற்சியின் பிரதிபலன்கள். அவர்கள் அவர்கள் எப்பவும் ஜிஹாதுக்கு தன்னை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிலர்கள் அந்த சேவையை சீரான முறையில் செய்துட்டு அல்லாஹ் இடத்துல பேசியிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் எப்ப நான் ஷஹாதத்துடைய பானத்தை அருந்துவேன் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். இவர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில செய்யக்கூடிய முயற்சியை விட்டுவிடுவாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஷத்து மின்ஹு சயகூன், அதை விடவும் கடினமாக நடக்கும். வமா அஷத்து மின்ஹு யா ரசூலல்லாஹ், அதை விடவும் கடினமானது என்ன? கைஃபா அன்தும் இதாலம் தாமுரு பில் மஅரூஃப் வலா தன்ஹவுன அனில் முன்கர், அவங்கள காலம் எப்படி இருக்கும், நீங்க நன்மை ஏக மாட்டீங்க, தீமைய தடுக்க மாட்டீங்க. அவர்கள் சொல்கிறார்கள், யார சொல்ல, அதுக்காகத்தானே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம், அப்படியும் ஒரு காலம் வருமா? சொன்னார்கள், அஷத் மின் ஹுசயகூன், அதை விடவும் கடினமானதாக வரும். அதை விடவும் கடினம் என்ன? கைஃபா அன்தும் இதா ரஐதுமுல் முன்கர மஅரூஃபா வல் முன்கர இதா ரஐதுமுல் முன்கர மஅரூஃபா வல் மஅரூஃப முன்கரா, அந்த காலத்துல நீங்க நல்லத கெடுதியாக காண ஆரம்பிச்சிருவீங்க. பேணுதலை கெடுதின்னு சொல்லுவீங்க, பேணுதல் இல்லாத தன்மைகளை, கெட்டத தடுக்கப்பட்டத நல்லது என்று சொல்லுவீங்க. அந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியும் நடக்குமா? அதை விடவும் கடினமாக நடக்கும். அதை விட கடினமானது என்ன? அந்த காலத்துல அல்லாஹ் புத்திசாலி மனிதனையும் தடுமாற்றம் அடையக்கூடியவனாக மாற்றி விடுவான். அந்த காலத்துல தான் நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த இடத்துல ஈமான், தக்வா, இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்கென்று செயல்படக்கூடியது இருக்கின்றதோ, பக்க சார்புகள் இல்லாமல் இருக்கின்றதோ, தன்னுடைய அதிகார பலங்கள் இவைகள் இல்லாமல் இருக்கிறதோ, தெரிவானோரே அந்த இடத்துக்கு தான் சீரான வழி காட்டப்படும். எனவே குர்ஆன் விளங்குறதுக்கு நீங்க பெரிய இன்டலெக்சுவலாக இருக்க வேண்டும் என்கிறது இல்ல. அல்லாஹ் குவாலிஃபிகேஷனை சொல்லிட்டான், தக்வா இருந்தால் மட்டும் தான் குர்ஆன் உனக்கு ஸ்ட்ரெயிட் பாத்தை காட்டும், நேரான பாதையை காட்டும், உனக்கு வழி காட்டும். அந்த தக்வா இல்லாம நீ எவ்வளவு பெரிய அறிவுகளை கொண்டு வந்தாலும் அது இன்ஃபர்மேஷனே தவிர உனக்கு நேர்வழி காட்டும் அறிவாக இருக்க மாட்டாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பலர்களையும் மும்மூன்று பேர்களாக பிரிச்சிருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாவும் மூன்று மூன்று பேர்களாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மூன்று மூன்று பேருக்குள்ள இருக்கக்கூடிய சாராம்சம் ஒரு பலம், அது பாத்திலையும் எழுப்பாட்டும், அது ஹக்கையும் எழுப்பாட்டும். எனவே சகோதரர்களே, மூன்று பேர் சேர்வோம் என்றால் ஹக்குக்காக வேண்டி சேர்வோம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றுக் கொள்வோம், நாளை மறுமையில சூனப்பதிகளுக்கு தஞ்சம் புகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருடைய மேலெண்ணங்கள் முயற்சிகள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இஜ்மா கியாஸின் படி அமைத்துக் கொள்வதற்கு தௌஃபிக் செய்வானாக, எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக, பேணுதலை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. நாளை மறுமையில் யாரும் எங்களிடத்திலே விவாதம் செய்து உரிமைகளை பறிக்காத நிலைமைக்கு யாழ்லா எங்களை நன்மக்களாக ஆக்கிடுவாயாக. யாருடைய ஹக்குகளை நாம் சுவீகரித்து இருக்கின்றோமோ அதனை திருப்பி கொடுப்பதற்கு தௌஃபிக் செய்வாயாக. உன்னுடைய தனிப்பெரும் கிருப்பையை கொண்டு எங்களை பொறிஞ்சிக் கொள்வாயாக. உலகன் வாழ் முஸ்லிம்களை நீ கபூல் செய்வாயாக, அவர்களுக்கு பாதுகாப்புகளை கொடுத்தருள்புரிவாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் நொறுக்கப்படுகின்றார்களோ நெருக்கப்படுகின்றார்களோ அந்த நிலைமைகள்ல இருந்து காப்பாற்றி அருள்புரிவாயாக. கலிமா உடைய அந்த மகத்துவத்தின் பேர்ல அவர்களுக்கு உன்னுடைய மலாய்க்கா மார்களை கொண்டு உதவி செய்வாயாக. எங்கள் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக, பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிந்து விடுவாயாக. வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்.